आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். 200 ஆண்டுகள் பழமையான நிறுவனம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி 48 கோடி வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறது. ஆயினும் கூட தேர்தல் பத்திரங்களின் கணக்குகளை 21 நாட்களுக்குள் வெளியிட முடியாது என்று அது சமீபத்தில் கூறியது பலரை கவலையடைய செய்துள்ளது. நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வழங்க 136 நாட்கள் ஆகும் எனக் கூறி அதன் மேலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததிலிருந்து ஏளனத்தை எதிர்கொண்டுள்ளது. இது பரவலான ஊகங்களுக்கும் கவலைகளுக்கும் வழிவகுத்தது. ஸ்டேட் வங்கி 16,000 கோடி மோசடியை மறைக்க முயற்சிக்கிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த சூழ்நிலையில் முடிவெடுப்பவர்கள் முகம் தெரியாதவர்கள் அல்ல. இன்று நாம் விவாதிக்கும் அடையாளங்கள் அவர்களிடம் உள்ளன. வங்கியின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்ற போதிலும் நன்கொடை மோசடியில் ஈடுபட்டவர்களின் பெயர்கள் தேர்தலுக்கு முன் வெளியாகாது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வங்கியின் பெயரும் அதன் லோகோவும் எங்கும் காணப்படுவதால் பெயர்கள் மற்றும் முகங்களில் கவனம் செலுத்துவது பொருத்தமானது. உதாரணமாக, ஸ்டேட் வங்கியின் லோகோவை சாவித்துளையாக கொண்ட ஒரு போஸ்டரை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. அதில் பிரதமர் மோடி எட்டிப்பார்க்கிறார் மற்றும் கோட் எஸ்பிஐ மறைத்து வைத்திருப்பது யார் மற்றும் கோட் என்ற தலைப்புடன் லோகோக்கள் மட்டுமின்றி தனிநபர்களும் வங்கியின் செயல்களுக்கு பின்னால் இருப்பதாக இந்த படங்கள் தெரிவிக்கின்றன. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது கூடுதல் கால அவகாசம் தேவை என்று எந்த வங்கியும் கோரவில்லை. அவர்கள் அனைவரும் உடனடியாக செயல்பட்டனர். எனவே பாரத ஸ்டேட் வங்கி இப்போது 136 நாட்களை கோருவது ஏன்? தேர்தல் பத்திரங்களை விற்க ஸ்டேட் வங்கிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பிப்ரவரி 15 அன்று எடுக்கப்பட்ட முடிவைத் தொடர்ந்து இந்த பத்திரங்களின் விற்பனை நிறுத்தப்பட்டது மற்றும் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று கருதப்பட்டது. 2.25 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்களைக் கொண்ட வங்கியை வழிநடத்தும் எஸ்பிஐயின் தலைவர் தினேஷ்குமார் காராவை பற்றி பேசலாம். அவரது இருப்பு மரியாதைக்குரியது, மேலும் அவரது முடிவுகள் வங்கியின் நற்பெயரை கணிசமாக பாதிக்கின்றன. தினசரி 23,000 டிஜிட்டல் சேமிப்பு கணக்குகளை திறக்கும் ஒரு வங்கி 22,217 தேர்தல் பத்திரங்களை பற்றிய தகவல்களை வழங்க 136 நாட்கள் தேவை என்று கூறினால் அதன் தலைமைத்துவத்தை பற்றிய கேள்விகள் தவிர்க்க முடியாதவை. பிரதம மந்திரி தலைமையிலான நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழுவால் வழங்கப்பட்ட 10 மாத கால நீட்டிப்பை பெற்றுள்ள காரா ஆகஸ்ட் 2024 வரை தலைவராக இருப்பார். இந்த நீட்டிப்பு அவரது பதவிக்காலம் அக்டோபர் 2023 முடிவடைவதற்கு ஒரு நாள் முன்பு வழங்கப்பட்டது. பரிந்துரைக்கிறது பொருத்தமான மாற்று கிடைக்கவில்லை. தரவு பகுப்பாய்வில் பணியாற்றி வரும் காரா இப்போது தேர்தல் பத்திர விவரங்களை ஆய்வு செய்ய 4 மாதங்கள் தேவை. இந்த சூழ்நிலை அவரது தகுதி பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. வங்கியே ஆய்வுக்கு உள்ளாகும்போது அதன் தலைவர் ஏன் இருக்கக்கூடாது? இந்த சர்ச்சையால் அவரது மரபு வரையறுக்கப்படுவதை காரா விரும்புவாரா? வங்கித்துறையில் 40 வருட அனுபவத்துடன் நன்கொடை முறைகளில் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக அவர் தனது வாழ்க்கையை செலவிட வேண்டுமா என்பது கேள்விக்குரியது. காராவின் தலைமையின் கீழ் ஸ்டேட் வங்கி எடுத்த முடிவு தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வெளியிடுவதை தாமதப்படுத்துவது நாட்டின் அரசியலமைப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் செய்யும் துரோகமாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. ஸ்டேட் வங்கிக்கு எதிரான விமர்சனங்கள் கூர்மையாக இருப்பதால் தினேஷ்குமார் காராவின் நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். ஏனெனில் ஸ்டேட் வங்கி யாருடைய தலைமையின் கீழ் இத்தகைய குறிப்பிடத்தக்க முடிவை எடுத்தது என்பது குறித்தும் விவாதிக்க விரும்புகிறோம். அரசியல் சாசனத்துக்கு எதிராக மோசடி செய்தவர்கள், 1,000 கோடி நன்கொடை அளித்தவர்களின் பெயர்கள் மார்ச் 15 வரை வெளியிடப்பட மாட்டாது என்பதை இந்த முடிவு உறுதி செய்கிறது. ஸ்டேட் வங்கியின் லோகோ அல்லது சைன்போர்டு மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த முடிவுகளை எடுக்கும் முக்கிய நபர்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். 2020 அக்டோபரில் ஸ்டேட் வங்கியின் தலைவராக தினேஷ்குமார் காரா நியமிக்கப்பட்டார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் மற்றும் MBA பட்டம் பெற்றவர் மற்றும் 1984 முதல் பாரத ஸ்டேட் வங்கியுடன் தொடர்புடையவர். எஸ்பிஐ இணைப்பில் முக்கிய பங்காற்றினார். அதன் 5 இணை வங்கிகள் மற்றும் பாரதிய மகிழா வங்கியுடன். ஒரு கட்டத்தில் SBI-இல் ரிஸ்க், IT மற்றும் இணக்கத்திற்கும் தினேஷ் காரா பொறுப்பேற்றார். இது தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவரது விரிவான அனுபவத்தை குறிக்கிறது. 2022 முதல் 2023 வரை நிதியாண்டில் அவரது சம்பளம் முந்தைய ஆண்டை விட 7.5% அதிகரித்துள்ளது என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. இது ஏன் செய்தித்தாளில் சிறப்பிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. வங்கி தனது டிஜிட்டல் வெற்றியை பற்றி அடிக்கடி பெருமை பேசுகிறது, ஆனால் அது ஏன் தேர்தல் பத்திரங்களின் தகவல்களை டிஜிட்டல் முறையில் பராமரிக்கவில்லை? அது நடந்தால் தரவை பொருத்துவதற்கும் வழங்குவதற்கும் ஏன் 3 வாரங்களுக்கு பதிலாக 4 மாதங்கள் ஆகும்? டிசம்பர் 2023 தினேஷ்குமார் காரா CNBC TV 18 இடம், வங்கியில் உள்ள அனைவருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம்தான் முதன்மையானது என்று கூறினார். டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்த கணிசமான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாரத ஸ்டேட் வங்கியின் இணையதளத்தை பார்வையிடும் போது தலைவர் தினேஷ்குமார் காராவிடமிருந்து கடந்த ஆண்டு வங்கியின் சாதனைகளை விவரிக்கும் ஒரு செய்தி வரவேற்கப்படுகிறது. 2023 நிதியாண்டில் SBI 1.25 கோடி வழக்கமான சேமிப்பு கணக்குகளை திறந்ததாகவும், அவற்றில் 64 விழுக்காடு டிஜிட்டல் முறைகள் மூலம் திறக்கப்பட்டதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார். கூடுதலாக 2022 IPA வருடாந்திர வங்கி தொழில்நுட்ப விருதுகளால் சிறந்த டிஜிட்டல் நிதி உள்ளடக்கம் என்ற பிரிவில் தொடர்ந்து 4வது முறையாக SBI வழங்கப்பட்டது. தினேஷ்குமார் காரா நிர்வாக இயக்குநராக இருந்தபோதும் அவர் 2 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு பெற்றார். 2019 நிர்வாக இயக்குநராக அவரது பதவிக்காலம் முடிந்ததும் மோடி அரசாங்கம் அவருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கியது. மேலும் அவர் அக்டோபர் 2020 தலைவராக நியமிக்கப்பட்டார். தலைவர் தற்போது ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக இருக்கும்போது 10 மாத கால நீட்டிப்பில் உள்ளார். இந்தியாவின் அஸ்வினி குமார் திவாரியும் 2 ஆண்டுகள் நீட்டிப்பு பெற்றுள்ளார். தெளிவாக அத்தகைய நீட்டிப்பு வழங்கப்படுவதற்கு அவர் மிகவும் திறமையானவராக இருக்க வேண்டும். அப்படியிருந்தும் இவ்வளவு திறமையான நபர் தலைமையில் 22,217 பத்திரங்களின் விவரங்களை 21 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி எவ்வாறு வழங்கத் தவறியது? அவரது தலைமையில் வங்கி அயராது உழைத்து தகவல் அளித்திருக்க முடியுமா? நீண்ட நேரம் வேலை செய்வது, இலக்குகளை அடைவதில் ஏற்படும் மன அழுத்தத்தை கையாள்வது உள்ளிட்ட இலக்குகளை அடைய தேவையான முயற்சியை வங்கி ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? பிறகு ஏன் ஸ்டேட் வங்கி சவாலை ஏற்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றவில்லை? SBI-இன் நிர்வாக இயக்குநரான அஸ்வினி குமார் திவாரியும் ஜனவரி 2024 தனது பதவிக்காலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்த நீட்டிப்பு பலருக்கு நிர்வாக இயக்குநராகும் வாய்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். பிரதம மந்திரி மற்றும் உள்துறை அமைச்சரை உள்ளடக்கிய நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இந்த நீட்டிப்புகளை வழங்கியது இந்த முடிவுகளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. விதிகளின்படி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த தவறிய அதிகாரிகளை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கி மற்றவர்களுக்கு தலைமையேற்க வாய்ப்பளிக்க வேண்டும். சேவை நீட்டிப்பு பெரும்பாலும் அரசாங்கத்தின் ஆதரவாகவே பார்க்கப்படுகிறது. என் கருத்து உங்களுக்கு புரிகிறதா? அஸ்வினி குமார் திவாரி தவிர மற்றொரு நிர்வாக இயக்குநரும் பதவி நீட்டிப்பு பெற்றுள்ளார். சேஷ் ஷெட்டி ஜனவரி 2023 2 ஆண்டு நீட்டிப்பை பெற்றார். மேலும் SBI இயக்கும் 13 பேர் கொண்ட குழுவில் நீட்டிக்கப்பட்ட 3வது உறுப்பினராக அவரை மாற்றினார். குழுவின் 13 உறுப்பினர்களில் ஒரு பெண் நிர்வாக இயக்குநரான சுவாதி குப்தா மட்டுமே முழுநேர இயக்குநராக பணியாற்றுகிறார். 2012 முதல் 2017 வரை தில்லி முனிசிபல் கார்ப்பரேஷனின் கவுன்சிலராகவும் மண்டலத் தலைவராகவும் பணியாற்றியதையும், அதன்பின் 2017 முதல் 2022 வரை மாநகராட்சியின் கல்விக்குழுவின் நியமன உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியதை வங்கி அவரது பின்னணியை எடுத்துரைத்துள்ளது. வங்கி விவரித்தது, ஒரு சமூக சேவகர் மற்றும் கல்வியாளர், குப்தார் MCD-இன் கவுன்சிலராக இருந்த காலத்தில் அவரது அரசியல் தொடர்புகள் தெளிவாக இல்லை. இருப்பினும் சமூக ஊடகங்கள் சில தடயங்களை வழங்குகின்றன. 2013 குப்தா பாஜக தலைவர் விஜய் கோயலுக்கு மாலை அணிவித்த புகைப்படம் மற்றும் கெஜ்ரிவாலை விமர்சிக்கும் போஸ்டரை பிடித்திருந்தது. சுவாதி குப்தாவுடன் தொடர்புடைய பேஸ்புக் பக்கம் இருந்தாலும் BJP-இன் தேர்தல் சின்னம் இடம்பெற்றுள்ளது. அதன் நம்பகத்தன்மை மற்றும் உருவாக்கியவர் வரையறுக்கப்பட்ட செயல்பாடு காரணமாக நிச்சயமற்றதாக உள்ளது. குப்தா ஒரு இயக்குநராக நியமிக்கப்பட்டபோது அவரது அரசியல் பின்னணி பரவலாக பேசப்படவில்லை. மேலும் அவரது கட்சி இணைப்பு குறித்த எங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றவில்லை. இருந்தபோதிலும் வங்கியின் குழுவில் உறுப்பினரை நியமிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளது. ஸ்டேட் வங்கியின் குழுவில் தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள் நீட்டிப்பில் பணியாற்றுகின்றனர். இது வங்கியின் திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மார்ச் 6 காலக்கெடுவிற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் வங்கி தாமதமாக மேல்முறையீடு செய்ததன் வெளிச்சத்தில் இந்த சூழ்நிலையானது செயலூக்கமான திட்டமிடலுக்கு பதிலாக சேவை மற்றும் நேரத்தை நீட்டிப்பதில் தலைமையின் கவனத்தை பிரதிபலிக்கிறது. பாரத ஸ்டேட் வங்கியின் ஆண்டு அறிக்கை அதன் டிஜிட்டல் அப்ளிகேஷனான யோனோ 6 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. சராசரியாக ஒவ்வொரு நாளும் 5.5 லட்சம் பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகின்றன. மேலும் தினசரி 40,000 டிஜிட்டல் பதிவுகள் உள்ளன. யோனோவை தினமும் 1 கோடி முறை அணுகலாம். உடல் மற்றும் டிஜிட்டல் இருப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு கருத்தாக்கம் மற்றும் குவோட் உயிருடன் மற்றும் குவோட் எங்கும் நிறைந்திருப்பதன் முக்கியத்துவத்தை அறிக்கை வலியுறுத்துகிறது. இருந்தபோதிலும் பத்திரங்களின் டிஜிட்டல் நகலை வங்கி பராமரிக்க தவறியது குறித்து கேள்விகள் எழுகின்றன. ஓய்வு பெற்ற கமாண்டர் லோகேஷ் பத்ரா RTI மூலம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல் தொழில்நுட்ப அமைப்பிற்காக SBI 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. நீதிபதி தீபக் குப்தா கரண் தாப்பருக்கு அளித்த பேட்டியில் ஏப்ரல் 2019 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட தேர்தல் பத்திரங்கள் பற்றிய தகவல்களின் தயார்நிலை தொடர்பான SBI-யின் பதிலை விமர்சித்தார். இது மற்றும் குவோட் முற்றிலும் அபத்தமானது மற்றும் குவோட் என்று கூறினார். யோனோ செயலி மூலம் ஸ்டேட் வங்கியின் வருவாய் ஒவ்வொரு காலாண்டிலும் ₹100,22,217 தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை கையாள்வதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த முரண்பாடு வங்கியின் டிஜிட்டல் முன்னேற்றங்களுக்கும் தேர்தல் பத்திரங்கள் போன்ற விஷயங்களில் அதன் வெளிப்படைத்தன்மைக்கும் இடையே உள்ள இடைவெளியை எடுத்துக்காட்டுகிறது. வங்கியின் நோக்கங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் அரசியல் ஆய்வுக்கு இட்டுச் செல்கிறது. தேர்தல் பத்திர வழக்கில் மனு தாக்கல் செய்த ADR அமைப்பு வங்கியின் அணுகுமுறை குறித்து கவலைகளை எழுப்பி அதிக பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை தேவை என்று பரிந்துரைத்துள்ளது. ஸ்டேட் வங்கியின் மேல்முறையீட்டை எதிர்ப்பதாக இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வங்கியை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு அந்த அமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஸ்டேட் வங்கி அனைத்து தகவல்களையும் பொது மற்றும் சரியான நேரத்தில் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.